பாடம் 91. உபதேசம் செய்தல், அதில் நடுநிலையுடன் இருத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் உம் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச் சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. தன்னுடைய பாதையிலிருந்து வழிபிறந்தவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் உம் அதிபதி நன்கறிவான். 16வது அத்தியாயம் 125வது வசனம். ஹதீஸ் 699. அபு வாயில் ஷகீக் இப்னு சலமா அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையின் போதும் எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் ஒருவர், அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களே, தினமும் நீங்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்திட நான் விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு சடைவு ஏற்படுவதை நான் வெறுப்பதே என்னை தடுத்துவிட்டது. எங்களுக்கு சடைவு ஏற்படுவதை பயந்து எங்களுக்கு இடைவெளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தது போல் நானும் உங்களுக்கு இடைவெளி விட்டு உபதேசம் செய்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 70, முஸ்லிம் 2821. ஹதீஸ் 700. அபு யக்தான் என்ற அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதரின் தொழுகை நீளமாக இருப்பதும் அவரது உரை குறைவாக இருப்பதும் அவரின் அறிவுக்கு அடையாளமாகும். எனவே தொழுகையை நீளமாக்குங்கள், உரையை குறையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 869. ஹதீஸ் 701. முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன். மக்களில் ஒருவர் தொழுகையில் தும்மிய போது யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறினேன். மக்கள் என்னை பார்த்தார்கள். என் தாய்க்கு வந்த கேடே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது மக்கள் தங்களின் கைகளால் தங்கள் தொடைகளில் தட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் எனக்கு இவ்வாறு சமிங்கை செய்வது கண்டு நான் வாய் மூடிவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்ட போது, என் தாயும் தந்தையும் அவர்களுக்கே அர்ப்பணமாகட்டும், இதற்கு முன்போ பின்போ அவர்களை விட மிக அழகாக கற்றுத்தரும் நபர் ஒருவரை நான் கண்டதில்லை. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அவர்கள் என்னை விரட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. நிச்சயமாக இது தொழுகையாகும். இதில் மனிதர்களின் பேச்சு எதுவும் கூடாது. இதில் தஸ்பீஹ், தக்பீர் மற்றும் குரான் ஓதுவது மட்டுமே உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறினார்கள். அல்லது இது போன்று கூறினார்கள், இறை தூதர் அவர்களே, நான் அறியாமை காலத்திற்கு அருகில் உள்ளவன், அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவன். இப்பொழுது அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு வந்து விட்டான். நம்மில் சிலர் சோதிடர்களிடம் செல்கின்றனரே என்று கூறினேன். அதற்கு அவர்கள், அவர்களிடம் செல்லாதீர் என்று கூறினார்கள். எங்களில் சிலர் சகுனம் பார்க்கிறார்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், அது அவர்களின் உள்ளங்களில் அவர்கள் அடையும் ஓர் உணர்வுதான், அவர்களுக்கு விதி எதையும் தடுத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 537. ஹதீஸ் 702. இர்ஃபா இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதனை செவிமடுத்த பொழுது எங்கள் இதயங்கள் நடுநடுங்கின, எங்கள் கண்கள் கண்ணீரை பொழிந்து விட்டன. திருமிதி 2676. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 92. கண்ணியம் பேணல், அமைதியாக இருத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் அடியார்களான அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அவர்களை அறிவெளிகள் சந்தித்தால் சலாம் என்று இவர்கள் கூறி ஒதுங்கி விடுவார்கள். 25வது அத்தியாயம் 63வது வசனம். ஹதீஸ் 703. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கடவாய் பற்கள் அனைத்தும் தெரியும் அளவுக்கு வெடி சிரிப்பு சிரித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் புன் சிரிப்பாக மட்டுமே சிரிப்பார்கள். புகாரி 2428, முஸ்லிம் 899. பாடம் 93. தொழுதிட, கல்வி கற்றிட மற்றும் வணக்கம் புரிந்திட வருவோர் அமைதியாக கண்ணியமாக வருதல். அல்லாஹ் கூறுகின்றான், இது அதாவது ஹஜ்ஜின் சட்டமாகும். அல்லாஹுவின் சட்டங்களை ஒருவர் கண்ணியப்படுத்தினால் அது இதயங்களில் ஏற்படும் தக்குவாயினும் இரையற்ற உணர்வாகும். 22 அத்தியாயம் 32 வசனம். ஹதீஸ் 704. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்கு இக்காமத் கூறப்பட்டால் நீங்கள் விரைந்து ஓடி வராதீர்கள். நீங்கள் நடந்தவர்களாக மெதுவாக வாருங்கள். அமைதியை கடைபிடியுங்கள். கிடைத்ததை தொழுங்கள். உங்களுக்கு தவறியதை நீங்கள் தொழுது முழுமைப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 908, முஸ்லிம் 602. உங்களில் தொழுகையை நாடி வந்தவர் தொழுகையில் இருந்தவர் போலாவார் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கூடுதலாக உள்ளது. ஹதீஸ் 705. அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா எனும் இறுதி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அரஃபாத் மைதானத்திற்கு சென்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் கடுமையாக எச்சரிக்கும் குரலையும் வேகமாக செல்வதற்கு ஒட்டகையை அடிப்பதையும் இதன் மூலம் ஒட்டகையின் சப்தத்தையும் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரைந்து பின்தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி தோழர்கள் இவ்வாறு செய்தனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோல் சாட்டையால் அவர்களுக்கு சமிஞ்சை செய்துவிட்டு, மனிதர்களே, அமைதியை கடைபிடியுங்கள். நிச்சயமாக நன்மை அவசரப்படுவதால் இல்லை என்று கூறினார்கள். புகாரி 1671, முஸ்லிம் 1282. பாடம் 94. விருந்தினரை கண்ணியப்படுத்துதல். அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிமின் மரியாதைக்குரிய விருந்தினர் பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா? அவர்கள் அவரிடம் வந்து சலாம் கூறிய போது அவரும் சலாம் கூறினார். அவர்கள் அறிமுகமில்லாத சமுதாயமாக இருந்தனர். தமது குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று பொரித்த காளை கன்றின் இறைச்சியை கொண்டு வந்தார். அதை அவர்களின் அருகில் வைத்து சாப்பிட மாட்டீர்களா என்றார். 51 அத்தியாயம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவரது சமூகத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர். இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர். என் சமுதாயமே, இதோ என் புதல்விகள் உள்ளனர். அவர்கள் உங்களுக்கு தூய்மையானோர். அல்லாஹுவை அஞ்சுங்கள். எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களில் நல்ல ஓர் ஆண் மகன் கூட இல்லையா என்று கேட்டார். 11 அத்தியாயம் 78 வசனம். ஹதீஸ் 706. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் உறவினரோடு சேர்ந்து வாழட்டும். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை கூறட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6018, முஸ்லிம் 47. ஹதீஸ் 707. அபு ஷுரை ஹுவைலித் இப்னு அம்ருல் ஹுசாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளவர் தன் விருந்தாளிக்கு தன் அன்பளிப்பு மூலம் கண்ணியம் அளிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவரின் அன்பளிப்பு என்றால் என்ன என்று நபி தோழர்கள் கேட்டனர். ஓர் இரவு ஓர் பகல்தான் அது, அதாவது ஒரு நாள் நல்ல உணவு வழங்குவதுதான் அன்பளிப்பு. விருந்து அளிப்பது என்பது 3 நாட்களாகும். அதன் பின்னர் என்பது அவருக்கு, அதாவது தொடர்ந்து உணவளிப்பது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6135, முஸ்லிம் 4-8. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. தன் சகோதரனிடம் அவரை பாவியாக்கும் அளவுக்கு தங்குவது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவரை பாவியாக்குவது என்றால் என்ன என்று நபி தோழர்கள் கேட்டனர். அவரிடம் ஏதும் இல்லாத நிலையில் அவரிடம் தங்குவது, இதனால் அவர் பாவியாவது, அதாவது விருந்து கொடுக்க இயலாத நிலை ஏற்படுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாடம் 95. வாழ்த்து கூறுவதும் நல்லது கூறுவதும் விரும்பத்தக்கது. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அடியார்களுக்கு நபியே, நீர் நற்செய்தி அறிவித்து விடுவீராக. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், சொல்வதை ஆழ்ந்து கவனமாக கேட்டு அவற்றில் சிறந்த அம்சத்தை பின்பற்றுகின்றவர்கள். இத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர் வழி காட்டியிருக்கிறான். அவர்களே விவேகமுடையவர்களாவர். 39வது அத்தியாயம் 17 மற்றும் 18வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தன்னுடைய அருளும் உவப்பும் சுவனங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அவர்களின் இறைவன் நற்செய்தி அறிவிக்கின்றான். அங்கே அவர்களுக்கு நிலையான அருட்பேறுகள் இருக்கின்றன. 9வது அத்தியாயம் 21வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதில் உறுதியாக நிலைத்திருந்தார்களோ, நிச்சயமாக அவர்களிடம் மலக்குகள் வந்து அவர்களை நோக்கி கூறுகிறார்கள், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனபதியை கொண்டு வாழ்த்து பெறுங்கள். 41வது அத்தியாயம் 30வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு சாந்த குணம் கொண்ட ஒரு மகனை பற்றி நாம் அவருக்கு நற்செய்தி அறிவித்தோம். 37வது அத்தியாயம் 101வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் நம்முடைய வானவர்கள் இப்ராஹிமிடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்றார்கள். அதற்கு உங்கள் மீதும் சாந்தி நிலவுக என்று இப்ராஹிம் பதிலளித்தார். பிறகு சிறிது நேரத்திற்குள் வறுத்த கன்றின் மாமிசத்தை கொண்டு வந்தார். 11வது அத்தியாயம் 69வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அப்போது இப்ராஹிமுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் இதனை கேட்டதும் சிரித்தார். நாம் அவருக்கு இஸ்ஹாக் பற்றியும் இஸ்ஹாக் பின் யாக்கூப் பற்றியும் நற்செய்தி அறிவித்தோம். 11வது அத்தியாயம் 71வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர் மிஹ்ராபில் மாடத்தினுள் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு யஹ்யாவை கொண்டு நற்செய்தி சொல்கிறான். அவர் அல்லாஹ்விடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராக விளங்குவார். மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும். மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார். நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார். மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார். 3வது அத்தியாயம் 39வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உமக்கு தனது சொல்லை கொண்டு நற்செய்தி சொல்கிறான். அவர் பெயர் மரியமின் குமாரர் ஈசா அல் மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாஹுவிடம் நெருங்கிய நல்லடியார்களில் ஒருவராகவும் திகழ்வார். 3வது அத்தியாயம் 45வது வசனம். ஹதீஸ் 708. அபு முஹம்மது அபு முஆவியா என்று அழைக்கப்படுகின்ற அபு இப்ராஹிம் அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூச்சலும் சடைவும் இல்லாத நடுவில் துளை போடப்பட்ட முத்துக்களினால் உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தின் வீடு உமக்கு உண்டு என ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். புகாரி 3819, முஸ்லிம் 2433. ஹதீஸ் 709. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் என் வீட்டில் ஒளி செய்தேன், பின்பு வெளியேறினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பேன், இன்று அவர்களுடனேயே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று கேட்டேன். இந்த வழியே சென்றார்கள் என்று நபி தோழர்கள் கூறினார்கள். நான் அவர்களை விசாரித்துக் கொண்டே அவர்களை தொடர்ந்து வந்தேன். அவர்கள் ஃபிர்கு அரீஸ் என்ற கிணற்றின் அருகில் உள்ள தோட்டத்தில் நுழைந்தார்கள். நான் அதன் வாசலில் உட்கார்ந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றிவிட்டு ஒளி செய்தார்கள். நான் அவர்களிடம் சென்றேன். அப்போது அவர்கள் ஃபிர்கு அரீஸ் என்ற கிணற்றின் மீது உட்கார்ந்திருந்தார்கள். அதன் சுற்றுச்சுவரின் நடுவில் இருந்தார்கள். தன் இரண்டு கெண்டை கால்களையும் திறந்து அந்த இரண்டையும் கிணற்றில் தொங்கவிட்டார்கள். நான் அவர்களுக்கு சலாம் கூறினேன். பின்னர் நான் திரும்பி வந்து வாசலில் உட்கார்ந்து கொண்டேன். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிற் காப்பாளனாக இருப்பேன் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தோட்ட கதவை தட்டினார்கள். யார் அது என்று கேட்டேன். அபூபக்கர் என்று கூறினார்கள். அங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்று, இறை தூதர் அவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்கிறார் என்று கூறினேன். அவருக்கு அனுமதி வழங்குவீராக, அவருக்கு சொர்க்கம் உண்டு என சுப செய்தி கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் முன்னோக்கி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உள்ளே வாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என சுப செய்தி கூறினார்கள் என்று கூறினேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்து கிணற்றின் சுற்றுச்சுவரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலது புறத்தில் உட்கார்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போலவே கிணற்றில் தன் இரண்டு கால்களையும் தொங்க விட்டார்கள். பின்பு நான் திரும்பி வந்து என் இடத்தில் உட்கார்ந்து கொண்டேன். நான் வீட்டிலிருந்து வரும்பொழுது என் சகோதரரை ஒளி செய்துவிட்டு என்னுடன் வந்து மஸ்ஜிதில் சேர்ந்து கொள்ளுமாறு கூறியிருந்தேன். அல்லாஹ் என் சகோதரருக்கு நல்லதை நாடினால் அவரையும் இங்கு கொண்டு வருவான் என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். அப்போது ஒருவர் தோட்ட கதவை அசைத்தார். யார் அது என்று கேட்டேன். உமர் இப்னு ஹத்தாப் என்று அவர் கூறினார். அங்கேயே இருங்கள் என்று நான் கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் கூறினேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார் என்று கூறினேன். அவருக்கு அனுமதி வழங்குவீராக, சொர்க்கம் அவருக்கு உண்டு என வாழ்த்து கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள், சொர்க்கம் உண்டு என உங்களுக்கு வாழ்த்து கூறினார்கள் என்று கூறினேன். அவர்கள் உள்ளே நுழைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் இடது ஓரத்தில் சுற்றுச்சுவரில் உட்கார்ந்தார்கள். கிணற்றில் தன் கால்களை தொங்க விட்டார்கள். பின்பு நான் திரும்பி வந்து என் இடத்தில் உட்கார்ந்தேன். அல்லாஹ் என் சகோதரருக்கு நன்மையை நாடினால் அவரை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். அப்போது ஒருவர் வாசலை தட்டினார். யார் அது என்று கேட்டேன். உஸ்மான் இப்னு கஃபான் என்று அவர் கூறினார். உங்கள் நிலையிலேயே இருங்கள் என்று நான் கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செய்தியை கூறினேன். அவருக்கு அனுமதி வழங்குவீராக, அவரை அடையும் சில சோதனைகளுடன் சொர்க்கம் அவருக்கு உண்டு என அவருக்கு வாழ்த்து கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் வந்து, உள்ளே செல்லுங்கள், உம்மை அடையும் சில சோதனைகளுடன் உங்களுக்கு சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து கூறினார்கள் என்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தார். சுற்றுச்சுவர் நிரம்பி உள்ளதை கண்டார். எனவே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களின் எதிரில் உட்கார்ந்தார்கள். சாயித் இப்னு முசையப் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் கிணற்று சுவரின் ஒரு பக்கம் ஒன்றாக அமர்ந்திருந்ததும், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிணற்று சுவரின் மறுபக்கம் அவர்களுக்கு எதிரில் தனியாக அமர்ந்திருந்ததுமான இதனை இத்தோற்றத்தை நான் அவர்களின் மன்னரைகளின் நிலை இவ்வாறுதான் இருக்கும் என்பதை அதன் மூலம் உணர்ந்தேன். புகாரி 3674, முஸ்லிம் 2403. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலில் பாதுகாப்புக்கு என்னை நியமித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் என்று கூறிய போது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹுல் முஸ்தான், அதாவது அல்லாஹுவே உதவி தேடப்படுபவன் என்று கூறினார்கள். ஹதீஸ் 710. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அந்த கூட்டத்தில் எங்களுடன் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரும் இருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே எழுந்து வெளியே சென்றார்கள். எங்களிடம் வர தாமதமாகியது. இதனால் எங்களிடம் இருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் பயந்து அதிர்ச்சி அடைந்து எழுந்தோம். அதிர்ச்சி அடைந்தவர்களில் முதல் ஆளாக நான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவனாக நான் வெளியேறினேன். அப்போது பனு நஜ்ஜார் சமூகத்தை சேர்ந்த அன்சாரின் நபி தோழர் ஒருவரின் தோட்டத்திற்கு வந்தேன். அதற்கு உள்ளே நுழைய வாசல் உள்ளதா என தேடினேன். வாசலை காணவில்லை. அப்போது வெளியில் உள்ள கிணற்றிலிருந்து தோட்டத்தின் நடுவில் நுழையும் வாய்க்கால் இருந்தது. அதில் குனிந்து நுழைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அபூ ஹுரைராவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, ஆம் என்றேன். என்ன விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எங்களிடையே இருந்து நீங்கள் வெளியேறி சென்று விட்டீர்கள். எங்களிடம் வர தாமதமாகியது. எங்களை விட்டும் நீங்கள் பிரிக்கப்பட்டதாக பயந்தோம், அதிர்ச்சி அடைந்தோம். அதிர்ச்சி அடைந்தோரில் நான் முதல் ஆளாக இருந்தேன். உடனே இந்த தோட்டத்திற்கு வந்தேன். ஓநாய் குனிந்து நெளிந்து வருவது போல் நானும் குனிந்து வந்தேன். மக்கள் அனைவரும் எனக்கு பின்னே வருகின்றனர் என்று கூறினேன். அபூ ஹுரைராவே என்று அழைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அவர்களின் இரண்டு செருப்புகளையும் கொடுத்தார்கள். இந்த இரண்டு செருப்புகளுடன் நீர் செல்வீராக. இந்த தோட்டத்திற்கு வெளியே நீர் சந்திப்பவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி அதில் உறுதியானவராக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என வாழ்த்து கூறுவீராக என்று கூறினார்கள். இது நீண்ட ஹதீஸ் ஆகும். முஸ்லிம் 3-1. ஹதீஸ் 711. இப்னு ஷுமாசா அறிவிக்கின்றார், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேதனையில் இருந்தபோது அவர் அருகில் நாங்கள் இருந்தோம். அவர் நீண்ட நேரம் அழுதார். தன் முகத்தை சுவற்றின் பக்கமாக திருப்பிக் கொண்டார். அப்போது அவரின் மகன், தந்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு இவ்வாறு உங்களுக்கு வாழ்த்து கூறினார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு இவ்வாறு உங்களுக்கு வாழ்த்து கூறினார்களே என்று இருமுறை கூறினார். உடனே அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் முகத்தை திருப்பினார். நான் மறுமைக்காக தயார் செய்து வைத்திருப்பவைகளில் மிகச் சிறந்தது அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவாகும். நான் மூன்று கட்டங்களில் இருந்துள்ளேன். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்னை விட மிக கடுமையான கோபம் கொண்டவர் எவரும் இருந்ததில்லை. வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நான் கொன்று விடுவதை விட எனக்கு மிக பிரியமானது வேறொன்றும் இருக்கவில்லை. நான் அதே நிலையில் மரணித்திருந்தால் நரகவாசிகளில் ஒருவனாக நான் இருந்திருப்பேன். இரண்டாவது, என் இதயத்தில் இஸ்லாமை அல்லாஹ் ஏற்படுத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். உங்கள் வலது கையை விரியுங்கள். உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினேன். அவர்கள் தனது வலது கையை விரித்தார்கள். அப்போது என் கையை நான் மூடிக்கொண்டேன். அம்ரே, உமக்கு என்ன நேர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நான் நிபந்தனை விதிக்க நாடுகிறேன் என்றேன். உமது நிபந்தனை என்ன என்று கேட்டார்கள். எனக்கு மன்னிப்பு அளிக்கப்படுவதுதான் என்று கூறினேன். இஸ்லாம் அதற்கு முந்தைய பாவங்களை அழித்துவிடும். ஹிஜ்ரத் அதற்கு முந்தைய பாவங்களை அழித்துவிடும். ஹஜ் செய்வது அதற்கு முந்தைய பாவங்களை அழித்துவிடும் என்பதை நீர் அறியவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எனக்கு மிக பெரியமானவர் எவரும் இல்லை. அவர்களை விட என் கண் முன் கண்ணியமானவர் எவரும் இல்லை. அவர்களின் மீதுள்ள கண்ணியம் காரணமாக அவர்களை என் கண்களால் முழுமையாக நான் பார்த்ததில்லை. அவர்களை, அதாவது அங்கு அடையாளங்களை பற்றி நான் வர்ணிக்க வேண்டும் என கேட்கப்பட்டால் அவர்களை நான் என் கண்களால் முழுமையாக பார்க்காத காரணத்தால் அதை கூற இயல மாட்டேன். இந்த நிலையில் நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் என எண்ணுகிறேன். மூன்றாவது, பின்னர் நாங்கள் பல பொறுப்புகளுக்கு, அதாவது ஆட்சி பணிகளுக்கு நியமிக்கப்பட்டோம். அதில் என் நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். நான் இறந்துவிட்டால் ஒப்பாரி வைக்கும் பெண்ணோ நெருப்போ என்னை பின்தொடர வேண்டாம். என்னை நீங்கள் அடக்கம் செய்தால் என் மீது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுங்கள். பின்பு ஒரு ஒட்டகையை அறுத்து அதன் இறைச்சியை பிரிக்கப்படும் நேரம் அளவுக்கு என் மண்ணறையை சுற்றி நின்று கொண்டிருங்கள். இதனால் உங்களிடம் நான் பாசத்தை எதிர்பார்க்கிறேன். என் இறைவனின் தூதர்களுக்கு, அதாவது முன்கர் நக்கீர் எனும் மலக்குகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நான் சிந்தித்து பார்ப்பதற்காகவும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1-2-1.